ஹரே கிருஷ்ணா. இங்க எவ்வளவு பேர் முதல் தர வந்திருக்கீங்க? இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ப்ரோக்ராம் முதல் தர அட்டன் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? கை வருத்துங்களேன். யாரெல்லாம் முதல், யாரெல்லாம் முதல் தர? ஒன்னு, ரெண்டு, மூன்று. ஓகே, இங்க எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கை தூக்கும். சரி சரி சார், இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில படிச்ச ஸ்லோகம் வந்து 4வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். இதுல கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு இத்தகு உணர்வுடையவர் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமையெல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றார். இவ்வாறு செயல்படுவதால் அவர் பாவ விளைவிலிருந்து விடுபடுகின்றார். ஓ, நம்ம இந்த உலகத்துல வந்து செயல் பண்ணாதவங்க யாரா இருக்காங்களா? வேலையே செய்யாதவங்க யாரா இருக்காங்களா? எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம், செயல் பண்ணிட்டு தான் இருக்கோம். செயல் பண்ணாதவங்க யாருமே இல்லையே, எல்லாரும் செயல் பண்றோம். எதுக்காக வேலை பாக்குறோம்? எதுக்காக எல்லாம் வேலை பாக்குறாங்க? உயிர் வாழ்றதுக்கு. சரி, உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன அவசியம்? நமக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னது? ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை என்னது? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். உண்மையாலுமே வந்து இந்த உலகத்துல இதுக்காக மட்டும்தான் வேலை பாக்குறாங்களா? உலகத்துல வந்துட்டு சாப்பிடுறதுக்கு யாருக்கு தட்டுப்பாடு கிடையாது, உணவு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இருக்க இடருக்கு போட்டுக்கு துணிமணி இருக்கு. அதையும் தாண்டி எதுக்கு கடினமா உழைக்கிறாங்கன்னா, எங்க ஊர்ல நான் பெரிய ஆளாயி காமிக்கணும், நான் பெரிய வீடு கட்டி காமிக்கணும், சொந்தக்காரர் முன்னாடி நான் அப்படி காலர் தூக்கிட்டு நடக்கணும், நான் வந்து நிறைய நகை போட்டுக்கணும், எல்லாரும் எங்களை பார்த்து அப்படி அசந்து போய் நிக்கணும், இல்லையா? இந்த மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இல்லையா? நம்ம எல்லாருமே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, சொந்த பந்தங்க முன்னாடி நம்ம பெரிய ஏதாவது காமிச்சுக்கணும், ஒண்ணுமே இல்லைனாலும் காமிச்சுக்கணும்னு நினைக்கணும். கஷ்டப்படுற மாதிரி யாருக்குமே காமிக்க விருப்பம் வராது. ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்க மத்தியில வந்துட்டு அந்த கர்வம், கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த மாதிரிதான் சாதாரணப்பட்ட நாட்கள்ல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்களை வந்துட்டு பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், பிள்ளைங்க நான் மற்றவங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசணும், இல்லையா? ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் செயல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். செயல் பண்ணாதவங்க யாரும் கிடையாது. இல்லை, செயல் பண்ணாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது, கரெக்டா? அப்ப செயல் பண்ணி தான் ஆகணும். செயல் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், இதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டும் செயல் பண்ண சந்தோஷமா இருக்கும். ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா, அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல ஆசை ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு தேவைக்கு மேல அனுபவிக்கணும், நான் வந்து நிறைய சொத்து சேர்க்கணும், இடம் வாங்கி போடணும், என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், என் பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி நம்முடைய ஆசைகளை வந்து அதிகரிச்சு அத்தியாவசியமான தேவைகளுக்காக வாழ்றதை விட ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்வது அதிகம், கரெக்டா இல்லையா? கரெக்ட், யாருக்காவது சந்தேகம் இருக்காது இல்லையா? ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, அத்தியாவசிய தேவை. கிருஷ்ணர் வந்து யாரையும் உழைக்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க வேலையே செயலே பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்லல. செயலே பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணா சொன்னார்னா, ஏன் அர்ஜுனனை வந்து யுத்தம் செய்ய சொல்லணும்? அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் யுத்தம் பண்ண சொல்றாரு. தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்த மையற்பித மனோ புத்தி மாமே வைசி அசம்சயா. அசம்சயன சந்தேகனா, என்ன சந்தேகனா? பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுனா, தஸ்மாத் எனவே சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நீ உன் கடமையை செய்யணும். அர்ஜுனன் யாரு? அர்ஜுனுடைய கடமை என்ன? அர்ஜுனன் ஒரு சத்திரியர் இல்லையா? அவருக்கு வந்து கடமை வந்து நாட்டை ஆள்றது, சண்டை போடுறது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அப்போ ஒரு சத்திரியன் ஆயிட்டு இருந்து அர்ஜுனன் செய்யக்கூடிய கடமைகளை அவர் செய்யணும், கரெக்ட். ஆனா அதே சமயத்துல யாருக்காக செய்யணுங்கிறத கேள்வி. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரையும், மாம் அனுஸ்மர என்னை நினைச்சுக்கொண்டு. பகவான் என்ன சொல்றாரு? என்னை நினைத்து கொண்டு. யார நினைச்சுக்கணும்? செயல் பண்ணும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். சச்சின் டெண்டுல்கரையோ இல்ல விஜயோ அஜித்தையோ நினைச்சு செயல் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி செயல் பண்றோம்? நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து சினிமாவையும் டிராமாவையும் சார்ந்துதான் இருக்கு. சமையல் பண்ணும்போது சினிமா பாட்டு, செத்து போனாலும் சினிமா பாட்டு, கல்யாணம் விடாலும் சினிமா பாட்டு, கரெக்டா இல்லையா? எங்க பார்த்தா ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சுட்டு போ 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 அலறிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப சினிமாவையும் மனித வாழ்க்கையும் பிரிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டிவி இல்லையா? இன்னைக்கு எல்லாம் இங்க நிறைய பேர் நடிச்சுட்டு இருப்பாங்க, ரெகுலரா பாக்குற சீரியல் வேற போச்சு. இன்னைக்கு பாத்து இவங்க வீட்டுல இன்னைக்கு வந்து காவேரி என்ன ஆச்சு நாடகத்துல, காவேரி என்னன்னா அப்படின்னு சரவணன் மீனாட்சியா, சரவணன் என்னா மீனாட்சி என்னன்னா, இப்படிதான் லைஃப், இப்படிதான் லைஃப். நம்ம வாழ்க்கை பூரா டிவிலையும் சினிமாலையும் தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன ஆக போறோங்கிற நமக்கு பயமே இல்லை. முதல்லலாம் பயம் இருக்கும். எப்படி பயம் இருக்கும்னா, ஐயோ நான் எப்படியோ கடன் வாங்கிட்டேனே, அதை கொடுக்கலனா எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும், நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்ல நிலைமை ஆகாது, நான் மோசமா இருந்து பார்த்ததெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சந்தோஷமா இருக்குன்னா யாரை என்ன வேணா பண்ணலாம், அடுத்தவங்களை ஏமாத்தலாம், பணம் பறிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதனால நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு சினிமா டிவி இந்த ரெண்டும் தான் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் காரணம். ஆனா பகவத்கீதை வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வு கொடுக்குது பகவத்கீதை. ஸோ பகவான் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என்ன நினைச்சுக்கணும், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீ எதையும் விட்டுட்டு வர வேண்டாம், நீ வந்துட்டு வீட்டை விட்டுட்டு வர வேண்டாம், ஆசிரமத்தில் இருந்து உட்காந்துக்க வேண்டாம், நீ சன்னியாசம் போக வேண்டாம், நீ என்னவா இருக்கோ அப்படியே இருந்துக்கோ. நீ இல்லற வாழ்க்கையிலயா, சரி இல்லற வாழ்க்கையில இருந்து. அர்ஜுனன் ஒரு கிரகஸ்தர் இருந்தாங்க. இப்போ கிரகஸ்தனாக இருந்தனால அர்ஜுனன்ட்ட பகவான் என்ன சொன்னாங்க, நீ ஒரு கிரகஸ்தன், நீ சத்திரியன் கூட நீ இந்த யுத்தம் செய்யணும். ஆனால் யாருக்காக செய்யணும், எனக்காக செய்யணும், என்னையும் நினச்சிக்கணும். தஸ்மா சர்வேசு காலேஷு மாம் அனுஸ்மர, அனுஸ்மரனை நினைக்கிறது, என்னையும் நினைச்சுக்கொண்டு யுத்த சேவனுடைய கடமை செய்யும். அப்போ அப்படி பண்ண என்னாகும், நான் வந்து என் கடமை செய்கிறேன், பகவானை நினச்சிட்டு பண்ணுறேன், அப்போ என்னாகும், மை அர்ப்பித மனோ புத்தி. உனக்கு புத்தி இருக்கு இல்லையா, நமக்குள்ள புத்தி இருக்கா இல்லையா, கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கு, புத்தி இருக்க போய் தான் நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட். ஸோ நமக்கு புத்தி இருக்கு, மனசு இருக்கு. இந்த மனசு புத்தியில யார் இருக்கணும்னா பகவான் இருக்கணும். பகவான் இருந்தாருன்னா சத்தியமா கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, சந்தேகமே வேண்டாம், நீ என்னட்ட வந்துடுவே, நீ என்னவா இருந்தாலும் சரி, நீ இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு உன்னோட கடமையை பண்ணினா கட்டாயம் என்னட்ட வந்துடுவாய். யார் சொல்றா? கிருஷ்ணர் சொல்றாரு. இத சொல்ல மட்டும் செய்யல, பகவான் வந்துட்டு நடைமுறையிலேயே பண்ணி காமிச்சிருக்காரு. பகவான் மேல பக்தி பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் பகவான் வந்து அவங்க மேல திரும்ப அன்பு பண்ணுவாங்க. பகவான் மேல யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். பக்திங்கிறது வந்து என்னன்னா துறவரம் கிடையாது. பக்தினா அவங்க அப்படி சாமியார போயிடுவாங்க உங்களுக்கு, அப்படி கிடையாது. பக்தினா என்னதுன்னா பகவான் மேல அன்பு செய்யும். இந்த பகவான் மேல அன்பு செய்யறதுக்கு வந்து நம்ம சன்னியாசியா தான் இருக்கணும், இல்ல வந்து துறவர வாழ்க்கையில தான் இருக்கணும் அர்த்தம் இல்லை. நம்ம எந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும், நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், நம்ம குடும்பத்துல ஒத்துரா நினைச்சு பகவானை வந்து நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம்னா பகவானும் வந்து திரும்ப நம்ம மேல அன்பு செய்யறதா சொல்ற. இதுல பகவத்கீதையில அவர் சொல்ல மட்டும் செய்யறதுல நடைமுறையிலும் செய்யறாரு. இன்னைக்கு வந்துட்டு கர்நாடகா மாநிலத்துல, கர்நாடகால தெரியும் இல்லையா, தண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல, இந்த கர்நாடகா மாநிலத்துல வந்துட்டு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, இன்னைக்கு அரசு விடுமுறை. காரணம் என்ன, இன்னைக்கு ஒரு பக்தருடைய அவதார தினம். கனகதாஸ்னு ஒரு பக்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதுக்கு நான் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கனகதாஸ் கேள்விப்பட்டது இல்லையா. கனகதாசன் வந்துட்டு பகவான் மேல ரொம்ப அன்புள்ள ஒரு பக்தர். பகவானுடைய சிந்தனையிலேயே எப்போ இருப்பாரு, அவர் இல்லற வாழ்க்கையில் இருக்கார், அவர் குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்தது, அவர் ஒரு ராஜவம்சத்துல பிறந்திருந்தார். ராஜவம்சம்னா மிக உயர்ந்த குளம் இல்லை, ஒரு தாழ்ந்த குளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாழ்ந்த குளத்துல பிறந்த ஒரு அரசர் கனகதாசன். யாரு? கனகதாசன். இந்த பகவான் மேல உள்ள அன்புனால தன்னுடைய ராஜ்யம் சொத்து எல்லாத்தையும் துறந்து உடுப்பியில வந்து, கர்நாடகால உடுப்பின்னு ஒரு ஊர் இருக்கு, அழகான கிராமம், அற்புதமான இடம். அந்த உடுப்பியில வந்து கிருஷ்ணருடைய விக்கிரம், யாரா போயிருக்கீங்களா உடுப்பி கோயில் போயிருக்கீங்க, உடுப்பி கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார். அப்படி கண்கள்லாம் பாத்தீங்கன்னா தாமரை இதழ் மாதிரி இருக்கும், கையில ஒரு தண்டம் வச்சிருப்பாரு, ரொம்ப அழகு. அந்த குட்டி கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அந்த விக்கிரகம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எங்க? உடுப்பியில. அந்த பகவானை தரிசிக்கிறதுக்காக கனகதாசர் வந்து வராரு. பகவானை தரிசிக்கணும், அவருடைய கீர்த்தனைகளை பாடணும், அவருடைய அழகை வந்து ரசிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வந்து கனகதாசர் வந்து உடுப்பிக்கு வராரு. வந்தா கோயிலுக்குள்ள பிராமணர் விடமாட்டேன்டுவாங்க, நீ வந்து பிறவியில ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவன், உனக்குள்ள நாங்க கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். சோ அந்த காலத்துல என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா சூதர்களை வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சமயத்துல இருந்தது. அப்போ இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, நாங்க தான் கோயிலுக்குள்ள போவோம், நாங்க தான் விக்கிரகத்தை தொடணும், நாங்க தான் ஆராதிக்கணும், வேற யாரும் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் வச்சிருந்தாங்க. எந்த கோயில்ல? உடுப்பியில. இப்ப கனகதாசர் வந்து ரொம்ப அன்போட வந்து பகவான தரிசனம் பண்ண வந்தார், அவர் கோயிலுக்குள்ள விடல. என்னைக்கா ஒரு நாள் விட மாட்டாங்களா அப்படின்னு கோயிலுக்கு பின்புறம் இருந்து ரொம்ப அற்புதமா பாடுவார் கனகதாசர், ரொம்ப அழகா பாடுவார். கர்நாடக மாநிலத்துல வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஆழ்வார்கள்லாம் தமிழ்ல பாடினாங்க இல்லையா, ஆண்டாள் பாடியிருக்கிறாங்க, ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. அப்புறம் தெலுங்குல வந்து பார்த்தா தியாகராஜ பாகவதர் நிறைய பாடியிருக்கிறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் தெரியும், எம்ஜிஆர் தெரியும், தியாகராஜ பாகவதெல்லாம் யாருக்குமே தெரியும். ரொம்ப அற்புதமான பக்தர் அவர். ஸோ தியாகராஜ பாகவதர் வந்துட்டு ரொம்ப அழகா பாடுவார் ராமருடைய கீர்த்தனைகள்லாம். அது போல கர்நாடகா மாநிலத்தில் இந்த கனகதாசருடைய பாடல்கள் ரொம்ப அற்புத பக்தி மனம் கமலும், ரொம்ப அன்போட பக்தியோட ஓரொரு வரி வடி மனமும் வந்து கண்கள்ல கண்ணீர் மல்க பாடுவார். யாரு? கனகதாசர். ஒவ்வொரு நாளும் பாடிட்டு இருக்கிறாரு, ஒரு நாளும் பகவானை சேர்க்க விட மாட்டாங்களா என்ன, இன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட மாட்டானா, நாளைக்கு போய் தரிசனம் பண்ணிட மாட்டான்னு ஏங்கிட்டு இருக்கிறாரு. யாரு? கனகதாசர். கோயிலுக்கு பின்னாடி பொதுவாகவே பகவானுடைய கோயில்லாம் வந்து கிழக்கு திசையை பார்த்து தான் இருக்கும். எல்லா கோயிலும் வந்து முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல்ல வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் கோயில் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வடக்கு திசையை நோக்கி கட்டுவாங்க. இந்த உடுப்பி கோயில் வந்து கிழக்கு திசையை பார்த்துருக்கும், கிழக்கு திசையை பார்த்தா பகவான் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. கனகதாசர் மேற்கு போற நின்று பாடிட்டு இருக்கிறாரு. பகவான் வந்து பார்த்தாரு, இப்ப ஏற்பட்ட ஒரு பக்தனை வந்து என்ன தரிசிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, பகவானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. யாருக்கு? உடுப்பி கிருஷ்ணருக்கு. அவர் பார்த்தாரு இந்த பிராமணர்கள்லாம் வந்து இங்க உள்ள பக்தர்கள்லாம் அவனை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு பக்தன் வந்து சாப்பிடாம தூங்காம இரவு பகல் பாராம பனி வெயில் மழை குளிர் எதையும் பொருட்படுத்தாம ரோட்ல நின்று பாடிட்டு இருக்கிறாரு. யாரு? கனகதாசர். பகவான் பார்த்தாரு இதுக்கும் மேல அவனை காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுவார். கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி திரும்பி அப்படி செவர் ரெண்டா பிளந்துரும். அப்படி செவர் ரெண்டா வெடிச்சு அப்படி பகவான் தரிசனம் கொடுத்துட்டாரு. கனகதாசர் சொல்லி பாடிட்டு தான் கண்ணை திறந்து பார்த்தா பகவான் ஒரு முன்னாடி தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கண்கள்லாம் கண்ணீர் மல்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா பாடுறாரு. யாரு? விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறாரு. பகவானு எனக்கு போயா நீங்க தரிசனம் கொடுத்தீங்க, இந்த ஒரு பாவி நான் பெரியவையிலே ரொம்ப சாதாரண கீழ் குலத்துல பிறந்தவன், எனக்கு வேண்டியா நீங்க திரும்பணும், எனக்கு வேண்டியா நீங்க தரிசனம் கொடுத்தீங்கன்னு அப்படி அழறாரு. ஸோ எப்படி காலையில பூஜாரி வந்து கோயிலை திறந்தாங்க, கோயில திறந்து பார்த்தா விக்கிரகம் பின்னாடி திரும்பி நிற்குது. ஏனாதுன்னு ஒரே ஆச்சரியம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா மேற்கு திசையை பார்க்க நின்றுக்கிறாரு. பூஜாரிகள்லாம் கேட்கறாங்க, பகவானே ஏன் இப்படி இந்தியிலிருந்து எல்லாருக்கும் இப்படிதான் தரிசனம், யாருக்கும் கிழக்கு திசையில தரிசனமே கிடையாது, என்னுடைய பக்தன் கனகதாசன் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு, அவன் பாடிட்டு இருக்கிறான், அவனை வந்து அவனுக்கு முதல் தரிசனம் கொடுத்துதான் உங்களுக்கு எல்லாம், யாரா தரிசனம் பண்ணுவா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு பகவான் அன்னைக்கு திரும்பினவர் தான். இன்னைக்கு நீங்க உடுப்பியில போனீங்கனாலும் மேற்கு திசையில இருந்து தான் பார்க்கணும். அங்க நவ துவாரங்கள் இருக்கு, 9 ஜன்னல் இருக்கும், ஒரு ஜன்னல்ல 9 ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து கனகன கிண்டின்னு பேர், கிண்டினா கர்நாடகா மொழியில வந்துட்டு ஜன்னல்னு பேர். கனகதாசுக்கு வேண்டி தரிசனம் கொடுத்தனால அது கனகன கிண்டின்னு பேர் அந்த ஊர்ல. அப்ப கனகதாசருடைய அந்த ஞாபகார்த்தமா இப்பேற்பட்ட ஒரு பக்தன் நம்ம கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறேன்னு அப்பதான் அவருடைய மகிமை எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லா பக்தர்கள் எல்லா ஜனங்களும் வந்து கனகதாசரை வந்து புகழ்ந்து பாடினாங்க, அவரை சேவிச்சாங்க, அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனா அவர் ரொம்ப வெக்கத்துல கூணி குறுகி போய் நிக்கிறாரு, அவருக்கு பெருமை வரல. எனக்காகதான் பகவான் திருப்பிட்டாரு அப்படிலாம் நினைக்கல, போய் எனக்காக வேண்டி பகவான் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமா பாடலாம் பாடியிருக்காரு. இப்போ நீங்க கர்நாடகால போனீங்கன்னா அந்த கனகதாசர் பாடின பாட்டெல்லாம் இன்னைக்கும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திசையை நோக்கி தான் பகவானும் தரிசனம் கொடுக்கிறார். எந்த பக்தர்கள் எந்த மூலையிலிருந்து யார் வந்தாலும் சரி, இந்த அகிலத்தை ஆளக்கூடிய மன்னரே வந்தாலும் சரி, மேற்கு திசையில தான் வந்து பகவானை சேவிக்கணும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு பக்தர்கள் மேல ரொம்ப பிரியமுள்ளவர். அவர் சாதாரண குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, கீழ் குலத்துல பிறந்தா, உயர்ந்த குலத்துல பிறந்தாலும் சரி, அவர் நாடே ஆளக்கூடிய மன்னனா இருந்தாலும் சரி, பிராமண குலத்துல பிறந்த எந்த ஒரு குலம் கோத்திரம் எதுவா இருந்தாலும் பகவான் அதை பாக்குறதே இல்லை. பகவான் வந்து அவனுக்கு பக்தி இருக்கான்னு தான் பாக்குறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு என் மேல அன்பு செய்யறாரு, என்னுடைய பக்தரா இருக்காரா, என்ன பிரார்த்தனை பண்றாரா, என் மேல அன்பு பண்றாரா, அதுதான் பகவான் பாக்குறாரு. கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு பகவத்கீதை, மாங்கி பாத்திர உபாசித்ய ஏ பீசு பாப்பயோனையா ஸ்திரியோ வைச ததா சூத்ராதி அபியாந்தி பராங்கதி. யார் வேணா என்னை அடையலாம், யார் வேணா என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலாம், யார் வேணா என்ன அழுகலாம். கிருஷ்ணா ஓப்பனா இருக்காரு, கிருஷ்ணா வந்து வெளிப்படையா இருக்காரு எல்லாருக்கும். யார் வேணா என்கிட்ட வரலாம், பெண்கள் வரலாம், இலி குலத்துல பிறந்தவங்க வரலாம், நாயத்திங்கிற சண்டாள குலத்துல பிறந்திருந்தாலும் வரலாம், ராஜகுலத்துல பிறந்திருந்தாலும் வரலாம், யாரா இருந்தாலும் என்னை வந்து அணுகலாம், நான் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் கொடுக்குறேன். இப்ப இது என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு, பகவான் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. நம்ம பகவான்கிட்ட போற மாதிரி தான் கேள்வி பிரிப்போம். கேள்வி என்னது, நம்ம பகவான்கிட்ட போக தயாரா இருக்குமா? நமக்கு முக்கியத்துவம் எது கொடுக்குறோம்? டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறமா தான் கேள்வி. பகவானுக்கு முக்கியத்துவம் தான். ஸோ யார் ஒருத்தர் வீட்டில் பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க செயல் எல்லாமே வந்துட்டு பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்ம செயலை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்றாரு கிருஷ்ணா. செயலை வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. செயல் என்னது? சப்பாத்தி வைக்கிற குருமா இல்ல, இது கர்மா. கர்மான்னா என்னது? செயல், புண்ணிய செயல்கள். இப்ப நம்ம வந்து யாருக்கா உதவி பண்றோம், ஏதாவது பண்றோம், சம்பாதிக்கிறோம், ஏதாவது எதிர்பார்த்து செய்யறோம் இல்லையா, இதெல்லாம் கர்மா. இந்த கர்மத்தையே வந்துட்டு சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கு, உதாரணத்துக்கு ஒரு 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 ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவங்க மூலமா குழந்தை பார்த்துக்கணும், சம்பாதிக்கலாம், குடும்பம் நடத்தலாம், இதெல்லாம் கர்மா. இதெல்லாம் என்னது? பலனை எதிர்பார்த்துக்கூடிய புண்ணிய கர்மா. இதே வந்துட்டு சாஸ்திரத்துல சொல்லாத செயல் பண்ணா அதுக்கு பெருமி கர்மா. சாஸ்திரத்துல இல்லாத வேலை என்னது? யார் யாரு கூட வேணாலும் போகலாம், எந்த பொண்ணு பின்னாடி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை பண்ணலாம், அடுத்தவங்க ஏமாத்தலாம், இதுக்கெல்லாம் என்ன பேரு? விகர்மா. சாஸ்திரங்களுக்கு எதிரான செயல், பாவகாரியங்கள், பாவம் செய்யக்கூடிய செயல் எல்லாம் வந்துட்டு விகர்மா. பக்தியில செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அகர்மா. அகர்மானா அதுக்கு வந்து அது அந்த செயலுக்கு வந்து பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பக்தியில செய்யக்கூடிய செயல் வந்து ஆன்மீகமானது. ஆன்மீகமானதுன்னா என்னன்னா, அது கிருஷ்ணருக்காக செய்யறது. இப்ப நம்ம வந்தோடனே பேசணும், எல்லாரும் செயல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப எல்லாரும் சமைக்கிறோம், சமைக்கிறது என்னது? கர்மா, கரெக்ட். குருமா வைக்கிறது கர்மா, ஓகேயா? புரியுற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம சப்பாத்தி குருமா வைக்கிறோம், அது கர்மா. அதே சப்பாத்தி குருமாவே கிருஷ்ணருக்கு படைச்சா அது அகர்மா, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை வந்து யாருக்கும் கொடுக்காம ஒழிஞ்சு நின்று சாப்பிட்டா அது கர்மா. சப்பாத்திக்கு வீட்டுல குருமா பண்ண அதுக்கு என்ன பேரு? கர்மா. அதை ஒழிச்சு வச்சு சாப்பிட்டா என்ன பேரு? விகர்மா. பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா என்ன பேரு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்ப இதுல எது பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்ப உங்ககிட்டயே சாய்ஸ் விட்டாச்சு. பகவான் வந்துட்டு நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தல, கிருஷ்ணர் வந்துட்டு நம்மளை யாரையும் கட்டாயப்படுத்தல. நீ என்னுடைய பக்தனாதான் இருக்கணும், நான் சொல்றதா கேட்கணும், எனக்கு தான் நீ எல்லாம் படைக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. ஆனா கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சொல்ல வேண்டியது ஒரு கடமை. கிருஷ்ணா வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியாதனால பகவத்கீதை மூலமா சொல்லி கொடுக்குறாரு, இது கர்மா, இது இது பண்ணணும், இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனனுக்கு முதல் சொல்லி கொடுத்தாரு, அர்ஜுனா நீ நினைச்சிட்டு இருக்க இந்த யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு, இந்த யுத்தம் பண்ணணும், கெட்டவங்க எல்லாம் அழியணும், நல்லவங்க ஆட்சி செய்யணும், இது என்னுடைய கருத்து, இனி உன் விருப்பம் போல நீ செஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து கட்டாய நீ இது பண்ணிதான்னு சொல்லல, கிருஷ்ணா சாய்ஸ் கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா வந்துட்டு என்ன பண்ணாரு, பகவான் வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இனி ஓ விருப்பம்னு சொல்லிட்டாரு. இந்த யுத்தம் பண்ணுனா உனக்கு நல்லது, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நாடே ஆளலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணருக்கு எதாவது கொடுக்க போறாரு அர்ஜுனன்? யுத்தம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லை, கிருஷ்ணர் எதையும் விரும்பல. கிருஷ்ணர் வந்து தன் பக்தர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாரு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் விரும்புனது ஒன்னே ஒன்றுதான், அவர் மேல அன்பு செய்யணும், அவருடைய வார்த்தைக்காக செயல்படணும். இது ஒன்றுதான் கிருஷ்ணா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. நம்மகிட்ட கிருஷ்ணா என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் மேல அன்பு பண்ணணும், அவர் சொல்றதை கேட்கணும். இதை எல்லா அப்பாவும் எதிர்பார்ப்பாங்கல்ல, வீட்டில் உள்ள ஒரு அப்பா என்னென்னு குழந்தைகிட்ட, இந்த குழந்தை என் மேல அன்பு பண்ணணும், நான் சொல்றதை கேட்கணும். இது கிருஷ்ணருக்கு எதிர்பார்க்கறது தப்பா இல்லையா? கரெக்டு தானே, பகவான் நம்மகிட்ட அன்பு எதிர்பார்க்கறது கரெக்டு தான். வேற ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா? கோயிலுக்கு ஒருமே எனக்கு 5,000 நகை கொண்டு வாங்க, ஒரு 5,000 ஒன்று குண்டியில போடுங்க, இதெல்லாம் கிருஷ்ணா எதிர்பார்க்கவே இல்லை. போடுறது போடாது நம்ம விருப்பம் இல்லையா, அது நம்மளுடைய நன்மைக்காக செய்யறது கரெக்ட். பகவான் வந்துட்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்றுதான், நம்மளுடைய மனதுல அவருக்கு ஒரு இடம், நம்ம மனதுல இடம். இங்க எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க நம்ம மனதுல கிருஷ்ணருக்கு இடம் கொடுக்கறதுக்கு? அந்த இடத்த கிருஷ்ணர் அபகரிச்சுன்னு வெளியில போக சொல்ல மாட்டாரு இல்லையா. நம்ம வீட்டிலையும் கரெக்ட், வெரி குட். இப்ப நம்ம வீட்டிலையும் நம்ம மனதிலையும் கிருஷ்ணருக்கு இடம் கொடுத்துட்டா அவர் வந்து உட்காந்துட்டு நீ எல்லாம் வெளியே போன்னு கருத்து பிடிச்சி தள்ளிட மாட்டேன். மாறாக நமக்கு ரொம்ப நன்மைகளை தான் செய்வேன் பகவான், இன்னைக்குமே நமக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வேன். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லை. அர்ஜுனன் சொல்லிட்டாங்க, ஏதா இச்சசி ததா குரு, இதுதான் என்னுடைய போதனைகள், அர்ஜுனா இப்படிதான் பண்ணணும், நான் சொல்லிட்டேன், இனி உன் விருப்பம். அர்ஜுனன் நம்மள மாதிரி இல்லை, அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி. அர்ஜுனன் சொன்னாரு, கரிச்சிய வசனம் தவ, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அர்ஜுனன் புரிஞ்சு போயிடுது பகவத்கீதை கேட்டவுடனே, கிருஷ்ணா நம்ம நல்லதான் சொல்லியிருக்கான், பகவான் வந்துட்டு நம்ம நல்லதான் சொல்லியிருக்காரு, பகவானே நீ என்ன சொல்லி அதை நான் செஞ்சிடறேன், முடிஞ்சுதா, அவ்வளோதான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு அர்ஜுனனுடைய வழியை பின்பற்றணும். அர்ஜுனன் எப்படி பகவானை சரணடைஞ்சு பக்தி பண்ணி அவர் பகவானை திருப்தி படுத்தினதுனால அர்ஜுன் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். ஆனா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அர்ஜுனன் ரொம்ப எளிமையாக வாழணும் விரும்பினார். எனக்கு எதுக்கு இந்த யுத்தம்? நான் போய் காட்டிலே போயிருந்துக்கிறேன். பட் கிருஷ்ணர் விருப்பப்படுறாரு, அதுக்காக செஞ்சார். கிருஷ்ணா வந்து விருப்பப்படுறாரு இந்த யுத்தம் பண்ணணும்னு, சரி அவருடைய திருப்திக்காக நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதுதான் ஆத்மீயங்கிறது. ஆன்மீகம் என்னன்னா பகவானுடைய விருப்பத்துக்காக செயல்படுறது, பகவான் மேல அன்பு செய்யறது. அப்போ இந்த மூணு விஷயத்துல நம்ம எதை முடிவு பண்ணுவோம்? கர்மா வேணுமா, விகர்மா வேணுமா, அகர்மா வேணுமா? அகர்மா. அப்ப தெளிவா இருக்கீங்களா? அகர்மா தான் வேணும் இல்லையா? வெறுமனே கர்மா பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் நம்ம அனுபவிப்போம். விகர்மா பண்ணா ரொம்ப கொடூரமான வினை அனுபவிப்போம். அகர்மா பண்ண சந்தோஷமா இருக்கும். அகர்மாங்கிறது பகவானுக்காக செயல்படுறது. நீங்க வீட்டுல என்ன பண்ணாலும் கிருஷ்ணருடைய படம் வச்சுக்கோங்க. பகவான் இன்னைக்கு இந்த வருமானம் வந்தது உங்களுடைய கருணையில தான் வந்தது, அதை பகவான் மாதிரி வைங்க. அப்படி பகவான் ஒரு 500 தாலி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, இல்ல இல்ல தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா? பகவான் என்ன பண்ணுவாரு? ஓகே நீ பிரசாதமா எடுத்துக்கு, எடுத்துக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல இன்னைக்கு எங்க பூரி பண்ணோம், பூரி மசால் பண்ணோம், பகவான் இந்த பூரி சாப்பிடுங்க. அவ்வளவு பூரி சாப்பிட்டு வெறும் பிளேட் ஒண்ணு கொடுக்க போறதில்ல. பகவான் என்ன பண்ணுவாங்க? பகவான் வந்து நம்ம அன்போடு எது கொடுத்தாலும் எதுக்காக தான் சொல்றேன். நம்ம வீட்டுல வந்துட்டு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு வச்சுங்களா, அப்படி யாரும் இல்லை. இப்போ இருந்தாலும் சொல்றேன், நமக்கு ரொம்ப கஷ்டம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணியில துளசிகளை போட்டு, கிருஷ்ணா எங்க வீட்டுல இன்னைக்கு துளசி தட்டு தான் இருந்தது எடுத்துக்கோயேன், சந்தோஷமா எடுத்துக்குவார். ஓகே கிருஷ்ணா வந்துட்டு நீங்க அன்போட எது கொடுத்தாலும் எடுத்துக்குவார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரச்சதி ததகம் பக்தி உபகிருதம் ஸ்நாமி பிரியதாத்மனஹா பிரியதாத்மனா அன்போட. இதுல மூணு விஷயம் கிருஷ்ணன் அழுத்தமா சொல்றாரு. பக்தி உபகிருதம், பத்திரம் புஷ்பம் பழம், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரியதாத்மனா. சோ பக்தி ரெண்டு தடவை அழுத்தமா சொல்றாரு, பிரியதாத்மனா அன்போட. இப்ப கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம என்ன படைக்கிறோம்னு எதிர்பார்க்கல, அது அன்போட செய்யறமா அது எதிர்பார்க்கிற. அப்ப வீட்டுல ஒண்ணுமே இல்ல, மழை பெஞ்சு வீடெல்லாம் கூரையாயி தண்ணி எல்லாம் ஒழுகுது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அப்படி யாரும் இங்க இருக்கமா என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல உள்ள காலகட்டத்துல. சோ அதனால வந்துட்டு நம்ம வீட்டுல ஒரு தண்ணி இருந்தா கூட தண்ணி கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கு, எங்க வீட்டுல நாங்க தினம் பூரி அல்வா எல்லாம் பண்ணுவோம், சமோசா பண்றோம், கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், சாப்பிடும் சந்தோஷம். அவன் நீங்க சாமி சொன்னாரு கிருஷ்ணருக்கு தண்ணி கொடுத்தா போதுட்டு டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி கிருஷ்ணர் வச்சு நம்ம பூரி சாப்பிட்டுருக்கோம், நம்ம பூரி தள்ளுறது உள்ள டப் டப் பிளேட் பிளேட்டா. சோ அது தப்பு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது அன்போட பகவானுக்கு படிச்சா பகவான் எடுத்துருவாரு. கிருஷ்ணா வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு பட்டதை எதிர்பார்க்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப பக்தி மார்க்கம், ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுல ஒரு கஷ்டம் இல்ல. நீங்க சமையல் பண்ணதான் போறீங்க, சாப்பிடதான் போறீங்க, அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா என்ன இருக்கு? அதை எடுத்துட்டு வெறும் பிளேட்டா நம்ம கொடுக்க போறாரு இல்ல. கிருஷ்ணர் வந்து அதை எடுத்துக்கிட்டு பிரசாதம்னா கொடுப்பார். பிரசாதம்னா கருணை, பிரசாதம்னா கிருஷ்ண பிரசாதம்னா கிருஷ்ணருடைய கருணை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அந்த கர்மங்களை எல்லாம் போட்டு உணவு தயாரிக்கிறோம், அது கர்ம வினை. அந்த கர்ம வினையை எடுத்து அதை பிரசாதமாக நமக்கு கொடுக்குறாரு. அப்போ பகவான் எவ்வளோ கருணை வாய்ந்தவர், கரெக்ட்? பகவான் கருணை வாய்ந்தவர் தான். நம்ம செய்கிற பாவங்கள்லாம் ஏற்றுக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்படுறோம் வியாபாரத்தில், பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா சொல்லுங்க? இல்லைங்க, நான் நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணுறேங்க, ஒருத்தருக்கு பொய் சொல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, தெரியுது நமக்கு எல்லாமே. அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கும். வேலைக்கு போகிற இடத்துல ஓனர் சொல்கிறாரு இந்த பொருளை இவ்வளோ வீணு, நமக்கு தெரியாது கம்மியான வேலை தான், ஆனால் நம்ம வந்து ஓனருக்காக வேண்டி அதிகமாக லாபம் வச்சு விற்கிறோம். அப்போ கர்மா பண்ணுறோமா இல்லையா? அடுத்தவங்ககிட்ட பணம் ஏமாற்றி வாங்குறோமா இல்லையா? அதை வச்சு தானே சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ அதை வந்துட்டு அந்த கர்ம வினிலேருந்து விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அதை பகவானுக்கு. நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு அதை வந்து பிரசாதமாக எது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இது ஒன்று ஒன்று நம்ம செய்யக்கூடிய எதாக இருந்தாலும் பகவானுக்கு. இன்னொன்று வந்துட்டு யோகா பண்ணுறது. இங்கே எவ்வளோ பேர் யோகா பண்ண தெரியும்? நான் ஒரு அரை மணி நேரம் இங்கே தலைகள் நிலுங்கன்னு நிற்பீங்களா நீங்கள்? போமசாமி உங்களுக்கு வேறு வேலையில் இருக்கீங்க, தலைகள் எங்களை நிற்க முடியாது. இப்போ யோகா அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா, யோகானா பகவானுடைய இணையிறது. இப்போ நம்மளால வந்து தலைகளெல்லாம் நிற்க முடியாது, அதுக்கு உண்டான உடல்நிலையும் கிடையாது, அதுக்கு உண்டான மனநிலையும் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்தாலே பெரிய விஷயம். ஆமா, மூட்டு வலி வரும், கழுத்து வலி வரும், அப்புறம் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 8 மணி 7.5 மணி ஆகி போய் சாமின்னு பேசிட்டு இருக்கிறாரு, வந்தோன்னு சொன்னாரு இல்லையா? சோ இப்படி நம்ம உடம்பு ஒத்துழைக்காது, மனதும் ஒத்துழைக்காது. அப்ப எந்த ஒரு யோகா பண்றதுக்குண்டான யோகியதையும் நமக்கு கிடையாது, கரெக்ட். அதனாலதான் கலியுகத்துல வந்து ரொம்ப எளிமையான யோகா வந்துட்டு ஜப யோகா. ஜப யோகா இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் பக்தர் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஜப மாலை வச்சு இந்த பைக்குள்ள கைவிட்டதை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன அவருக்கு என்ன கையில வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க, அதான் ஜபம். ஜபம்ங்கிறது வந்துட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே.
ஒருத்தர் வந்து நம்ம ஈஸியா நினைக்கிறதுக்கு அவர் பேரு தான் ரொம்ப முக்கியம். அவர் பேரை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவருடைய மனது அவருடைய ரூபம் எல்லாம் நம்மகிட்ட ஆழமா பயஞ்சிரும். எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அவரோட பேரை நினைச்சோடனே அவருடைய நினைவு வந்துடும், அவருடைய ரூபம் வந்துடும், அவருடைய அவர் அவரை பற்றிய விஷயங்கள்லாம் நமக்கு நினைவு வந்துடும் இல்லையா. உதாரணத்துக்கு உங்க பையன் ஏதோ வெளியூர்ல இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த பையனோட பேர் நினைச்சுன்னு அவன் இப்ப எப்படி இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் எப்படி இருப்பான், என்ன சாப்பிட்டு இருப்பான், எல்லா எண்ணும் போயிருது இல்லையா. அப்படியே அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு அவருடைய ரூபம் அவருடைய குணங்கள் அவருடைய லீலைகள் அவருடைய மகிமைகள் ஆட்டோமேட்டிக்கா தானா நம்ம நினைவு வர ஆரம்பிச்சு. அதனால இது வந்து எளிமையான யோகம், ஜப யோகம் வந்துட்டு. யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே ஜபயாகமாக இருக்கின்றேன்றார் கிருஷ்ணன். இந்த ஜபம் செய்யறதுக்கு நீங்க எதுவும் செலவு பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ஒரு 30 ரூபா கொடுத்து மாலை மட்டும் தான் வாங்கணும், அது ஒரு தடவை தான் வாங்க போறோம் இல்லைங்களா. ஜப மாலையை வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 10 நிமிஷம் குறைந்தபட்சம் ஒரு மாலையாவது, அந்த ஒரு மாலையில 108 மணி இருக்கும். ஒரு ஒரு மணிலையும் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்தோடைய தர்மம். கலியுக தர்மம் என்னது? ஹரிநாம சங்கீர்த்தனம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோ பகை துவாபரி பரிஜெய்யாக்கே கலோத்த ஹரி கீர்த்தனா. முதல்ல யுகம் வந்து திரேதாயுகம், சாரி கிரேதாயுகம். கிரேதாயுகம்னா சத்தியுகம். அந்த முதல் யுகத்துல என்ன பண்ணாங்க, காட்டுக்கு போய் தியானம் பண்ணாங்க. இப்ப காடு எங்க இருக்கு, எல்லா பக்கம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான், காடே பார்க்க முடியாது. இதனால வந்து காடை போய் தேடதா வேணும். ஒரு பக்கம் பிளாட் பிளாட்டா போட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கிரஷர் வச்சு மலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான், கரெக்டா இல்லையா. எவ்வளவு பேர் தெரியும், காடுகள்லாம் அழிச்சுக்கிட்டே வருது, அப்புறம் எங்க காட்டுக்கு போறது. காட்டுக்கு போனாலும் பொட்டாட்டி பிள்ளை ஞாபகம் தான் வரும், உடனே திரும்ப வந்துடுவான், அங்க இருக்க முடியாது. அப்ப காட்டுக்கு போய் தியானம் செய்யக்கூடிய மனோநிலையோ சூழ்நிலையோ நமக்கு கிடையாது. கிரேதாயே தியாயதே விஷ்ணு, அது தியானம் பண்ண விஷ்ணு தியானம் பண்ணணும். இந்த காலத்துல தியானம் பண்ண பல்ப தியானம் பண்ணிட்டு இருப்பான். எங்க வந்து அந்த ஆசிரமத்தில் சொன்னாங்க, தியானம் பண்ணி நீ எதை வேணா தியானம் பண்ணுங்க, அந்த பல்ப் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, லைட்டு ஒளியை தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் வெறுமனை ஏமாற்று வேலை. பாதி பேர் தூங்கிட்டு இருப்பான் தியானம் பண்ற, எப்படி உட்காந்து தூங்கிட்டு இருப்பான், புரட்ட கூட வருவான் சில நேரம். தியானம் பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, உண்டான சூழ்நிலையோ மனநிலையோ நமக்கு கிடையாது. கிரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகை, பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்தாங்க. ரெண்டாவது யுகத்துல பெரிய பெரிய யாகம் செய்வாங்க. அந்த யாகத்துல நிறைய பொருள் செலவாகும், தங்கம் வைடூரியம் ஆபரணங்கள்லாம் போட்டு பல திசைகள்ல போய் ஜெயிச்சு வந்து யாகம் செய்யணும். அந்த காலத்துல பெரிய பெரிய மன்னர்கள் தான் பண்ணாங்க, தசரதர் ஜனகர் ராமச்சந்திர பகவான் அந்த மாதிரி பெரிய பெரிய வம்சத்துல வந்தவங்க தான் யாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து கணபதி யோகம் பண்றதுக்குள்ளே பாக்கெட் உள்ள பைசா எல்லாம் காலியாயிடும். ஐயரும் சொல்ல எல்லாம் வாங்கி வச்சிருக்கலா, தட்சணை வச்சிருக்கலா, பேட்டி சட்டையெல்லாம் வச்சிருக்கேலா அப்படின்னா இல்லையா. அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வேறு இருக்கு பாவம். அதனால இந்த யுகத்துல வந்துட்டு யாகம் செய்யறது வந்துட்டு அது எதுக்காக யாகம் செய்யணும், யஜ்யோ வை விஷ்ணு, விஷ்ணுவோட திருப்திக்காக யாகம் பண்ணும். அந்த மாதிரி யாரும் அப்ப பண்றாங்களா, ஏன் சாமி இந்த யாகம் பண்ண எனக்கு என்ன கிடைக்குமா, கரெக்டா. எங்க வீட்டுல வந்து அன்னைக்கு ஒரு சாமி யாகம் பண்ணினாரு, யாகம் பண்ண எங்களுக்கு என்ன கிடைக்கும், என் பையனுக்கு பணம் கிடைக்குமா, என் பொண்ணு வெளிநாடு போயிடுவாளா, கல்யாணம் பண்ணுமா, டப்பு வருமா அப்படிமா இல்லையா. இது நோக்கம் இல்லை யாகத்துக்கு, யஜ்ஞோவை விஷ்ணு, யாகம்னாலே விஷ்ணுவை திருப்தி படுத்துறது தான். அப்படி யாராவது இப்போ யஜ்ஞம் பண்ணாங்களா விஷ்ணுவை திருப்திக்காக, ஒரு பய கிடையாது. அப்போ நம்ம வந்து யஜ்ஞம் பண்ணாலும் விஷ்ணுவோட திருப்திக்காக செய்யறது இல்லை, அது பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையோ அதுக்குண்டான வசதியோ நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் பெரிய பெரிய கோயில் கட்டி வழிபாடு பண்ணாங்க. துவாபரி பரிஜெய்யாக்கை, துவாபர யுகத்தில் என்ன பண்ணாங்க, துவாபர யுகத்துக்கு முந்தின யுகம் முதல் யுகம் என்னது சத்தியுகம், ரெண்டாவது யுகம் மூணாவது யுகம் சத்தியுகத்துல என்ன பண்ணாங்க, காட்டுல போய் தியானம் பண்ணாங்க. ரெண்டாவது யுகத்துல என்ன பண்ணாங்க, யாகம் பண்ணாங்க. மூணாவது யுகத்துல கோயில் வழிபாடு, பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள், ரங்கநாதர் கோயில், ஸ்ரீரங்கநாதர் கோயில், அங்க போனா பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் இருக்கும். அங்க வந்து விக்கிரகங்களுக்கு தினமும் உற்சவங்கள் நடக்கும். இப்போ ரங்கநாதர் கோயில தினமும் உற்சவம் நடக்குது, 365 நாள் உற்சவம் தான். ஹரே கிருஷ்ணா, இப்படி தினம் தினம் உற்சவங்கள்லாம் நடக்கும் கோயில்கள்ல. அப்ப என்ன ஆகும்னா, வேத காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வயல்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்க, பசுக்களை பராமரிப்பாங்க, தானியங்களை ஒன்று பண்ணுவாங்க. சாயந்தரம் ஆனா கோயில்ல வந்துட்டு இந்த மாதிரி பாகவதர்கள்லாம் வந்து ஏதாவது பேசுவாங்க, கேட்பாங்க, கோயில போய் பிரசாதம் சாப்பிடுவாங்க, பகவான தரிசனம் பண்ணுவாங்க, பகவான் அழகா அலங்காரம் செய்து அப்படியே திருவீதி உலா வருவாங்க, தேர் திருவிழா நடத்துவாங்க. இந்த மாதிரிதான் தினமும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கோயில பக்கத்து வீட்டு பக்கத்துல இருந்தாலே கோயிலுக்கு போக மாட்டான். நான் நைட்டில இருக்கிறேங்க, கோயிலுக்கு எப்படிங்க போறேன். அவன் சொல்லுவான், நான் இப்பதான் வேலை முடிச்சு ஒரு கட்டிங் போட்டு வந்தேன், எனக்கு கோயிலுக்கு போக முடியாது. இப்படிதான் வாழ்க்கை. கோயிலுக்கு போகிறது கூட அருகதை இல்லாத மாதிரி நம்ம ஆயிட்டோம். குளிக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையா குளிக்கணுமா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை குளிக்க நேரம் இல்லை. அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. காலையில் 8 மணி 9 மணி 10 மணிக்கு மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே அழுக்கு நைட்டி போட்டுட்டு 10 மணி வரைக்கும் மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே மெதுவா இருந்துருச்சு சமையல் கட்டு பக்கம் போய் அப்படியே அங்கே சமையல் கப்லயே ஒரு காப்பி அடிக்கிறது. அப்புறம் அங்கேயே இந்த கையில தோசை விட்டு இந்த கையில சாப்பிட்டுக்க வேண்டியது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுல கோயிலுக்கு போகல எங்க நேரம் இருக்கு? இதையும் மீறி கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க நான் வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு போய் நீங்க கோயிலுக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிதான் நம்ம வாழ்றோம். அதனால கலியுகத்துல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம். எல்லாமே சுவிட்ச் தட்டினா ஓடுது, சுவிட்ச் தட்டினா மிக்சி ஓடுது, சுவிட்ச் தட்டினா கிரைண்டர் ஓடுது, ரிமோட் ஓடுனா டிவி ஓடுது. ஆனா வேத காலத்துல அப்படியா ஆட்டாங்கல் அரைக்கணும், அம்மிக்கல் அரைக்கணும், இல்ல உரல் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்து பசங்க பார்த்தாலே பெரிய விஷயம். ஒரு நாள் புஸ்தகத்துல பார்த்து சொல்லுவாங்க, அம்மா இதுதான் உரலா, நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஓ இதுதான் உரலா, இது ஆட்டாங்கல்லா, ஆமாமா எங்க பாட்டியெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கண்ணே, நமக்கெல்லாம் ஒத்து வராது. அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு நம்ம வாழ்றது. அப்ப ரொம்ப சோம்பேறிகளாகவும் துர்பாகியசாலியும் ஆயிட்டோம் நம்ம கலியுகத்துல. பிராயணா பாய கலு அல்பாயுகேஜனா மந்த அசுமந்த மதையோ மந்த பாக்கிய பாத்திரதா. கலியுக ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்துல சொல்லியிருக்காரு வியாசதேவர். பிராயணா பாய் அல்பாயுசு, அல்பாயுசு தான், 100 வருஷங்கிறது அல்பாயுசு தான். 100 வருஷம் இருந்தாலே அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. 60 70 டிக்கெட் வாங்கிடுவான். அல்பாயு மந்தா, எது சொன்னாலும் மண்டையில ஏறாது. இவ்வளவு கேட்டுட்டு அப்புறம் அன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க, ஏதோ திரேதாயுகம்னாங்க கிரேதாயுகம்னாங்க, ஒன்றும் புரியலீங்க, மண்டையில ஏறாது. பிராயணா பாய் அல்பாயுசு கேஜனா மந்தா அசுமந்த மதி மந்த பாக்கியா, ரொம்ப துர்பாக்கியசாலிங்க நம்ம. எப்படி துர்பாக்கியசாலி? காற்று கூட சுத்தமா காற்று சுவாசிக்க முடியல. தண்ணி குடிக்கிற தண்ணி பாக்கெட்லயும் காசு கொடுத்து பாட்டில வாங்கி குடிக்கிறோம். அந்த மாதிரி புனித நதிகள்லாம் ஓடக்கூடிய நாடு பாரத பூமி. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, அந்த நதிகள்லாம் ஓர நாட்டுல பாக்கெட்ல பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். பாத்துக்கோங்க, இதான் நிலைமை. அப்ப எவ்வளவு துர்பாக்கியசாலி நம்ம. அல்பாயசு மந்தாசு மந்த பாக்கி உபாத்திரதா, சண்டை போட்டுட்டே இருப்பான். வீட்டுல 2 பேர் தான் இருப்பா, புருஷம் பண்ணாடி சண்டை போட்டு நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியே கிடையாது. எங்கேயாவது காட்டுக்கு ஓடினா போதுங்கிற மாதிரி தான் தோணும் தினம் தானே வாழ்க்கையில. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம பக்தி பண்ணாதுதான். இதை பக்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரே தீர்வு தான். பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல காணக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து கிருஷ்ண பக்தி. அப்போ நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. இதுதான் இந்த கலியுகத்துடைய தர்மம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் எஜதோ பகை துவாபரே பரிஜே கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல வந்து ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. ரொம்ப சிம்பிள். இந்த மந்திரத்தை கொடுத்துட்டு காசு ஒண்ணு கேட்க போறது இல்ல. இப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லி 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருந்து இல்லையா, கேட்க யாரு பணம் கேட்க போறது இல்ல. ஆமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நீங்க எந்த குலம் என்ன கோத்திரம் யார் ஒண்ணு சொல்லி கொடுத்தா, அது யாரும் கேட்க போறது இல்ல. இந்த மந்திரை உச்சரிக்கிறதுக்கு நீங்க பணம் செலவு பண்ண வேண்டியது இல்ல, குளம் கோத்திரம் எதுவும் தேவையில்லை, நேரங்காலம் கூட தேவையில்லை. எனக்கு நேரம் இருக்காதுங்க, நைட்டு தான் நேரம் இருக்கு, பரவாயில்ல சொல்லுங்க. காலையில சொல்லமா சொல்லுங்க, ரோட்ல போகும்போது சொல்லமா சொல்லுங்க, பஸ்ல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். இதை விட ஒரு எளிமையான வழி வேணுமா? நீங்க கோயிலுக்கு போறது கூட சில விதிமுறையெல்லாம் இருக்கு, குளிச்சிருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு அந்த விதிமுறையும் கிடையாது. நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு குளிக்க மாட்டேன், பரவாயில்ல பெட்ல உட்காந்துட்டு கூட சொல்லுங்க, தப்பு இல்ல. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது தப்பு இல்ல. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ரெகுலரா வாரம் அங்க சத்சங்கம் நடக்கும். அப்ப போயிட்டு இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், ரொம்ப முக்கியம், பகவான் மேல அன்பு செய்யணும் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, நான் வந்து மீன் சாப்பிடுவேங்க பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க, மீன் சாப்பிட்டா பரவாயில்ல, தப்பு இல்ல, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கண்ணே. இல்ல இல்ல, மீன் சாப்பிடறது தப்பு தானே, பாவம் தானே, அப்ப வேணா சாப்பிடாதீங்க அரே கிருஷ்ணா மந்திரம். இல்ல இல்ல, எனக்கு ரெண்டுமே வேணும், அரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், மீனும் சாப்பிடணும். இந்த பக்கம் வந்து ஆத்துல குளிச்சுட்டு இந்த பக்கம் தலையில மண்ணவாரி போட்டு இல்லையா? பட் அது என்ன செய்யறது, ஜனங்க வந்து அந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க. சோ ஆரம்பத்துல என்ன பண்ணலாம், ஓகே பரவாயில்ல நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம சொல்லுங்க. இந்த பகவானுடைய நாமமானது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சக்தியை முழுவதும் நாம ஜபத்துல வச்சிருக்கிறார். நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. கிருஷ்ணருடைய சக்தி இருக்கு இல்லையா, அவ்வளவும் நாமத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே.
இந்த மந்திரம் யார் ஒருத்தர் வீட்டுல சொல்றாங்களோ, யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நெருப்பு வச்சு யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ, பல ஆயிரம் கோடி பசுக்களை தானம் செய்தா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, புண்ணியம் கிடைக்குமோ, அதெல்லாம் ரொம்ப எளிமையா ஹரே கிருஷ்ணா மந்திரத்திலே கிடைச்சிடும். இதை விட என்ன வேணும், இதை விட வேற ஏதாவது, இதை விட ஈஸி வேற ஒன்றும் எளிமையான வழி வேற ஒன்றும் கிடையாது. இதை தவிர எளிமையான வழிமுறை வேற எதுவும் இல்லை. அப்படி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால முந்தைய ஜென்மங்கள்லாம், முந்தைய பிறவிகள் எல்லாம், முந்தைய யுகங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவானை அடைஞ்சாங்களோ அது வெறுமனே ரொம்ப எளிமையா நம்ம அடைஞ்சிடலாம் கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல. நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர் தத்ரார்பிதரியம் இத ஸ்மரணேன காலக. இது சொல்றதுக்கு நேரம் காலம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நேரம் வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். நீங்க வீட்டில் ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகம் வச்சுன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. குளிக்காம விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது, விக்கிரகத்தை தொட முடியாது. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாருங்க, நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். அதுதான் பகவானுடைய கருணை. கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் தோன்றி இருக்கிறதா வேதம் சொல்லுது. கலுத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. பகவான் ஹரி கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கார். கிருஷ்ணர் கலியுகத்தில் நேரடி அவதாரம் பண்றது இல்லை. இதுக்கு முந்தின யுகத்தில் பகவான் என்ன அவதாரம் பண்ணார், துவாபர யுகத்தில் கிருஷ்ணராய்க்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி ராமச்சந்திரமூர்த்தி. கலியுகத்தில் பகவான் நேரடி அவதாரம் பண்றது இல்லை, மறைமுகமாக தான் வராரு. தன்னுடைய பக்தனா மறைச்சிட்டு வந்தார் சைத்தன்ய மகாபிரபுவா. சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு கிருஷ்ணர் தான், ஆனால் அவர் கிருஷ்ணர் சொல்லவே இல்லை, நான் கிருஷ்ணனுடைய பக்தன் சொல்லிட்டேன். கலியுகத்தில் வந்து கிருஷ்ணர் நாம ரூபத்திலேயாக்கும் இருக்கார். யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்களோ அவங்க கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணரோடு சம்பந்தம் வச்சுட்டு இருக்காங்க, கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்றாங்கன்னு அர்த்தம். பகவானை கோயிலில் போய் ஆராதிக்கிறதுக்கும் பகவானை பூஜை செய்யறதுக்கும் இந்த ஹரிநாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கலியுகத்தில் நம்ம எவ்வளோக்களோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோமோ அவ்வளோக்களும் எல்லா விதமான கர்மங்கள்லேருந்தும் பாவங்கள்லேருந்து விடுபடுவோம். எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த பாவங்களை எரிஞ்சு பஸ்மமாயிடும். இந்த அடுத்தது மார்கழி மாதம் வரப்போகுது. ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க, தீனால் தூசாகும் செப்பேடோர் எம்பாவாய். தீயில போட்ட தூசி பஞ்சு, ஒரு பஞ்சு எடுத்து தீயில போட்டு பாருங்க அப்படியே தூசாயிடும். அந்த மாதிரி யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள்லாம் முன் ஜென்மத்தில் செய்தது, இப்பிறவியில் செய்தது, பல பல ஜென்மங்களாக செய்த அனைத்து பாவங்களும் மலையளவு இருந்தாலும் அப்படி எரிஞ்சு சாம்பலாய் பஸ்மம் ஆயிடும். எப்போ பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சா. இந்த ரெண்டே விஷயம்தான் வந்து சில பிரபுபாதர் நம்மகிட்ட சொல்லி கொடுத்து, ஒன்று வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், இன்னொன்று நம்ம என்ன செய்யறோமோ அதை பகவானுக்கு பிரசாதமாய் படைச்சு அதை சாப்பிடணும். இதுல என்ன கஷ்டம் நமக்கு, ஏதாவது கஷ்டம் இருக்கா சாப்பிட்றது, ஏதாவது கஷ்டம் இருக்கா? அது ரொம்ப சந்தோஷம்தான் எல்லாருக்கும். அப்போ அது பகவானுக்கு படைச்சு பிரசாதமாக சாப்பிடுங்க. சரி, எதாவது யோகா பண்ணி தான் ஆகணும். என்ன யோகா பண்ணுறது, பக்தி யோகா பண்ணுங்க, நாம ஜபம் பண்ணுங்க. இதை விட ரொம்ப எளிமையான வழிமுறை இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது புத்திசாலி. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு. இப்போ ஜபம் பண்ணாதவங்க, மாலை இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு மாலை வாங்கிக்கோங்க. நீங்கள் மாலை வச்சுருக்கீங்களா ஜப மாலை? அப்போ ஜப மாலை வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் மாலை இல்லையோ அவங்கெல்லாம் ஜப மாலை வாங்கிட்டு தினமும் ஒரு மாலை ஜபம் செய்யுங்க. அப்படி பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றம் ஏற்பட்டுரும். அப்படி உங்கள் முகம்லாம் அப்படி பிரகாசமாயிடும். நீங்கள் வேணும் ஒரு பண்ணுங்க. இப்போ உங்களை முகத்தை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜபம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முகத்தை ஃபோட்டோ எடுத்து பாருங்க, ரெண்டையும் வச்சு பாருங்க. உங்களுக்கு எது அழகாக இருக்குது நீங்களே பாருங்க. நான் ஒன்றும் சொல்லவே வேணாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நீங்கள் ஜபம் செய்யறதுக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா, நம்மளெல்லாம் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து மொபைல் இப்போ தான் செல்ஃபி கிளிப்பெல்லாம் இருக்கேன், எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு தொடர்ந்து நாம ஜபிச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க. அப்படி உங்கள் முகம்லாம் பிரகாசமாயிடும். அப்படி முகத்தில் வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கும் முகம்லாம். உண்மைதான், பாருங்க இந்த ஒரு முகத்தை பாருங்க. பிரபு சிரிங்க பிரபு, உண்மைதான். அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படி திலக்கெல்லாம் போட்டு நாம ஜபிச்சு அப்படி எவ்வளோ பார்த்தாலே ஒரு ஒரு விஷ்ணு தூதர் மாதிரி இருக்காரா இல்லையா? அதுதான் நாமத்தோட மகிமை. உண்மைதான், நாமத்தோட மகிமை அது. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நான் விளையாட்டு சொல்லவே இல்லை. நீங்க வேணா என்கிட்ட வந்து கேளுங்க, பிரபு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நான் நாம சொன்னதுக்கப்புறம் என் முகம் மாறிடுங்க. இதான் பாருங்க போட்டோ, நான் எடுத்துக்காங்க பாருங்க. அன்னைக்கு நான் போட்டோ எடுத்திருக்கேன், இப்ப எப்படி இருக்கீங்க பாருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபு.